நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம்.
வணக்கம். கடந்த வாரத்தில் நாம பேசும்பொழுது இந்த உலகத்துல வந்து நிறைய உயிரினங்கள் வந்து அழியுது, உலக பாரம் தாங்க முடியாம அழியுது அப்படின்ற பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, பாலைவனத்துல எல்லாம் எங்க சுனாமி வருதா, பாலைவனத்துல வந்து பூகம்பம் ஏற்படுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இப்ப பாக்கலாம்னு நினைக்கிறேன்.
நம்ம மக்கள் சாவதும் சுனாமி வர்றதும் எர்த்குவேக் வர்றதும் எல்லாம் பாருங்க, எங்கெங்க மக்கள் ஜாஸ்தி இருக்காங்களோ அந்த இடத்துல தான் சுனாமி வரும், அந்த இடத்துல தான் எர்த்குவேக் வரும், அந்த இடத்துல தான் பூமி எதிர்ச்சி ஏற்படும். பாலைவனத்தில் ஏற்படுத்த சொல்ல எதுவுமே நடக்கவே நடக்காது. எல்லாம் மக்கள் வாழ்ற இடத்துல தான் வந்து அதை அழிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த சிக்னஸ் எல்லாம் அனிமல்ஸ் ஆகாது, மனுஷன் தான் சாவும். பர்டிகுலரா அனிமல்ஸும் சாவலா, இல்ல அதுவும் சாவலையே. இப்ப வந்து சிக்கன் குனியா பசுமாட்டுக்கு வரலாமே, ஆட்டுக்கு வரலாமே, பண்ணிக்கு வரலாமே, வரலையே, மனுஷன் தான் வருது. ஆனா எல்லாம் ஒரே கிருமி தானே, ஒரே டிஎன்ஏ தான். நான் சொன்ன மாதிரி அடனின், குவானின், தைமின், சைட்டோசின், சோ எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே விஷம்னா, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். மத்த விஷத்தை குடிக்கும்போது நீயும் சாவற, மாட்டு கொடுத்தா அதுவும் சாவுது, பின்ன கிருமி மட்டும் அதை அஃபெக்ட் பண்ண முடியல. அந்த கேள்வி கேட்கும் போது இந்த ஆன்சர் பூமி வேணும்ட்டு மன்னிச்சுக்குங்க மனிதர்களே, நீங்க வாழணும்னு சொன்னா பெட்டர் வாழ்வு, உங்களுக்கு குவாலிட்டியான வாழ்வை வேணும்னா இதை நான் செஞ்சுதான்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த தத்துவ ரீதியான ஒரு பதில சொன்ன மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து அதாவது செய்முறையாவே பிராக்டிக்கலாவே நேரடியா தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, சீனாவில தான் வந்து அடிக்கடி பூகம்பங்களும் சுனாமிகள் எனப்படுகின்ற ஆழிப்பேரலைகளும் நடந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், சீனாவினுடைய ஜனத்தொகையே அதிகமாகவே இருக்கிறதை பார்க்கிறோம்.
ஆமா, நம்ம ரெண்டு நாடுமே இந்தியாவும் சீனாவும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து 300 கோடி, மற்ற உலகம் எல்லாம் சேர்ந்து 350 கோடி. நாம் ஏறக்குறைய 45% உலக மக்கள் தொகையில நம்ம வந்து 45%. 2050 நாம் வந்து 2 பில்லியன், 200 கோடி, ஒரு 10-15 கோடி கம்மியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2050 சீனா வந்து 1.7. நாம் தான் உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகையை கொண்ட நாடு இந்தியா தான் என்றது சந்தேகமே இல்லை.
இப்போ நீங்க சொன்னீங்க, உலகமே வந்து ஒரே டிஎன்ஏவில் போல உருவானத நம்ம பார்த்தோம், ஒரே டிஎன்ஏவில் வளர்ந்தாங்க மனிதர்கள் எல்லாமே அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்தியாவிலையும் சீனாவிலையும் மட்டும் ஏன் ஜனத்தொகை அதிகமாவதற்கான காரணிகள் என்ன? சீதோஷ்ண நிலைகளா அல்லது உடலியல் மாற்றங்களா? ஏன் இங்க மனித உருவாக்கம் மட்டும் மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது?
அது மட்டும் அருமையான, அதுவும் நல்ல கேள்வி. அது எப்படி என்றால், சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், வேறு வேலை கிடையாது. ஒரே வேலை மனிதர்களை பெற்றெடுக்கக்கூடிய வேலைதான். உண்மையாக நான் சொல்றேன் பாருங்க, அது விஞ்ஞான பூர்வமா உங்களுக்கு நான் பல ஆர்குமெண்ட்ஸ் நான் தர்றேன் பாருங்க. வெளிநாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, அந்த புரட்சி, இந்த புரட்சி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த உடனே மக்கள் என்ன பண்ணாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆணும் போனாங்க, பெண்ணும் போனாங்க. அவங்க போன உடனே பெண்ணு யோசனை பண்ணான், நம்ம வந்து நம்ம வேலைக்கு போலன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. ஏனென்றால் கன்சியூமரிசம் அப்பதான், அதாவது நுகர்வு கலாச்சாரம் அப்பதான் ஆரம்பிச்சது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல. அப்பெல்லாம் ரேடியோ எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது, எல்லாரும் ரேடியோ வாங்கணும், அந்த சின்ன சின்ன காரெல்லாம் வர ஆரம்பிச்சது, சில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் வந்தது. அதெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொன்னா சம்பாதிக்கணும், ஆம்பளை மட்டும் சம்பாரிச்சா அதை வாங்க முடியாது. அடிக்டட் டு கன்சூமரிசம். உடனே என்ன பண்ணாங்க, பெண்ணும் போய் ஆகணும். பெண்ணு வேலைக்கு போனா குழந்தை பெக்க முடியாது, அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் போய் சம்பாதிக்கணும், அதனால வந்து குழந்தைகள் எனக்கு வேண்டாம் சொல்லி ஒன்னோ ரெண்டோ பெற்றுட்டு அவங்க வாழ்க்கையே சம்பாரிச்சு இந்த கன்சியூமரிசம் அந்த ஆசையை அவங்க வந்து பூர்த்தி செய்யறதுக்கோசரமே சம்பாதிக்க வேண்டிய நிலவரத்துக்கு வந்தாங்க. நம்ம நாடும் சீனாவும் நாடும் கலாச்சாரம் இப்பதான் வந்திருக்கு, சம்பாதிக்கணுன்ற ஒரு கலாச்சாரம். இப்ப வந்து ஜன நெருக்கம் கம்மியாவதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏனென்றால் அவர்களுக்கு வேலை இருக்கின்றது. இப்பொழுது ஆம்பளையும் வேலை செய்யணும், ஏனென்றால் இப்ப அவங்க குடும்பத்துல சும்மா முன்ன மாதிரி ஏதோ ஒரு அடுப்பும் இல்ல ஒரு கேஸ் ஸ்டவ்வும் இல்ல வந்து ஒரு சாதாரண வீடு வச்சிருந்தா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க, ஏனென்றால் பணம் இருக்கு, ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம். சோ டிவி வாங்கணும், ஏசி வாங்கணும், அதுக்கு கரண்ட் பில்ல கட்டணும், காரை வாங்கணும், பெட்ரோல் வாங்கணும், எல்லாத்தையுமே இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் அது சாத்தியப்படும். சோ அவங்க என்ன பண்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வாங்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இல்லைன்னா நம்ம வந்து பிள்ளைய பார்க்க முடியாது. சோ அதனால வந்து நம்ம சீனாவில் இப்ப ரூலே போட்டான், இப்ப நீங்க வந்து ஒன்றுக்கு மேல பெற்றே கூடாது, அது வந்து பெரிய கிரைம் மாதிரி. சோ அதனால வந்து சீனா வந்து கம்மி ஆகிக்கிட்டு வருது. இந்தியாவில் அந்த சட்டத்திட்டம் கிடையாது. சோ இப்போ வந்து வேலை வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா இந்தியாவில் கூட அந்த 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 ஜனநெருக்கம் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், வேலை இல்லை வேற, அதனாலதான் நம்ம ஜனநெருக்கம் இந்த ரெண்டு கண்ட்ரிலும் போயிருக்கு. நான் சும்மா ஒரு தமாஷா உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனா உண்மையான அறிவுபூர்வமான ஆர்குமெண்ட் இதுதான்.
ஆனா சொன்னது போல இந்த வரலாற்று பதிவுகளை நாம் பார்க்கும்பொழுது சீன கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் மிக பழமையானது, மிக மிக பழமையானது என்பது சொல்வார்கள். அது ரெண்டு படிநிலையும் ஒன்னாதான் இருக்கு, கலாச்சார வகையிலும் ஒன்னா இருக்கு, மக்களுடைய ஜனப்பெருக்கத்திலையும் ஒன்னாதான் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் முன்னேற்றம் தான் இதற்கு வலுவான காரணமாக அமைய வேண்டும். இது மக்களை குறைப்பதற்கான ஒரு காரணம், தொழில் முன்னேற்றம் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட நலனில் நாம் இதை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, மனித நலமும் இதுல கூட சேர்ந்திருக்குது. மனிதன் வளர்ந்து தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கும் பொழுது உலகத்தை சீரழிக்கின்ற போக்கும் இங்கு வந்து விடுகிறதே,
அது ஒரு டேஞ்சர் தான். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான், ஏனென்றால் கன்சியூமரிஸ்ட் நம்ம அடிக்டட் ஆயிட்டு மக்கள் அதுதான் என்ற இதனம் நிறைய கன்சியூம் பண்ணி தேவைக்கு அதிகமான பொருட்கள் நமக்கு தேவையே கிடையாது, தேவையான பொருள். மகாத்மா காந்தி சொல்லுவார், அதாவது இந்த பூமி எல்லாருடைய தேவைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் உடைய பேராசைக்குத்தான் அது வைத்திருக்கவில்லை என்று அவர் சொல்லுவார். சோ இந்த மக்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில் சாலைகள் வந்து எக்கானமி ஜாஸ்தி ஆகி எக்கலாஜிக்கல் டேமேஜ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நமது நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளங்கள் கெட்டுப்போது, வாயுமண்டலம் விஷமாயிடுச்சு, கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல விளைவு கேசஸ் எல்லாம் நிறைய ஆகி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வளர்ச்சியினால்தான் இப்பேற்பட்ட தீங்குகள் அதிகமாக வந்திருக்கின்றன. அது வந்து மறக்க முடியாத உண்மை என்று நான்
நினைக்கிறேன். அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் உணவு என்கின்ற முறை, சோறு போடுதல் என்பது இலவசமாகவே செய்து கொண்டிருந்தார்கள். கிராமங்களில் வந்து யாராவது ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடு இலவசமாக போடுவாங்க. எங்காவது போனால் தண்ணி வந்து கேட்டால் தண்ணி உடனே தண்ணி கொடுப்பாங்க, இலவசமாகவே தண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு இலவசமா தண்ணி கொடுங்கன்னு கேட்டா கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு 1.5 ரூபாய் ஒரு பாக்கெட் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆக இந்த மினரல் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட நீர் வருவதற்கான காரணம் இந்த உலகம் மாசுபட்டுருச்சு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த பூமி மாசுபட்டுருச்சு, நிலத்தடி நீர் மாசுபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் தான் காரணம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து பாரம் சுமக்க வேண்டும், ரொம்ப அதிகமான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு வந்து ஜனத்தொகையை கம்மி பண்ணணும், ஜனத்தொகையை கம்மி பண்ணணும்னா தொழிற்சாலைகளை உருவாக்கணும், இவங்க வந்து மக்கள் வந்து வேலைகளை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த தொழிற்சாலை வந்தா உலகம் வந்து மாசுபடுது, இதுக்கு என்ன ஒரு தீர்வு?
தொழிற்சாலைகள் மனிதனுக்கு தேவைதான், வளர்ச்சி நமக்கும் தேவை. மனுஷன் வந்து நான் சொன்ன மாதிரி 650 கோடி மக்களுக்கு உணவும் பொருட்களையும் நம்ம சப்ளை பண்ணோம்னா நமக்கு தொழிற்சாலை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி விவசாயத்தில் டிரான்ஜெனிக்னு சொல்லுவாங்க. டிரான்ஜெனிக்ஸ் சொன்னா இந்த ஜீன்ஸ் மாற்றி பயிர் செய்யக்கூடிய செயற்கை உணவுகள். இப்போ நம்ம சாப்பிட்ற 70% ஃபுட்டெல்லாம் செயற்கை தான், இயற்கை கிடையாது, எல்லாமே மனிதன் டேம்பர் பண்றான். நமக்கு வர்ற பசுமாட்டு பால் எல்லாமே எல்லாமே அமிலங்கள் தயாரிக்கின்ற பால் தான். சோ தொழிற்சாலைகள் நமக்கு தேவைதான். ஆனா தொழிற்சாலைகள் இன்றைக்கு வித்தியாசமா நம்ம கட்டலாம். இப்ப வர்ற இந்த முக்காவாசி 80% தொழிற்சாலைகள் நிலக்கரியை பேஸ் பண்ணி தான் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. நிலக்கரி வந்து பயங்கர விஷவாயு, கார்பன் மோனாக்சைடு. இப்ப நம்ம ஸ்டுடியோவில் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும், நம்ம ரெண்டு பேரையும் சாவடிக்கிறதுக்கு 1/4 கிலோ நிலக்கரியே போதும். 1/4 கிலோ, 1 கிலோ 1/2 கிலோ நான் சொல்லல, 1/4 கிலோ, 1/4 கிலோ நிலக்கரியை இந்த ஸ்டுடியோ உள்ள வச்சு இப்ப நம்ம கொளுத்தினோம்னா 75 நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் இங்க செத்து போயிருப்போம். ஏனென்றால் கார்பன் மோனாக்சைடு. 1 கிலோ நிலக்கரி 10 பேரை சாவடிக்கும். 10 பீப்புள் பாத்ரூம்ல போட்டு, நேயர்கள் இது வந்து தயவுசெய்து செய்யாதீங்க, நான் சொல்றத இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் சொல்றேன். பாத்ரூம்ல 1 கிலோ நிலக்கரியை போட்டு கொளுத்திட்டு பாத்ரூம் மூடிட்டீங்கன்னா 75 மினிட்ஸ் நீங்க திரும்பி வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் அங்க இறந்து போயிருப்பாங்க. சோ இப்பேற்பட்ட விஷம் என்று தெரிந்தும் நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம். 80% ஆஃப் எனர்ஜி, நம்ம லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாமே நிலக்கரி கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான். மற்ற 20% தான் அணுமின் சக்தி, நீர், அது காத்து, இதுல இருந்து நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இன்றைக்கு தொழிற்சாலைகள் நம்ம வேற மாதிரி பில்ட் பண்ணலாம். அதாவது நியூ டெக்னாலஜி வச்சு, நியூ டெக்னாலஜி சொன்னா நான் சொன்ன மாதிரி விண்ட் பவர் இல்லைனாக்கா அந்த புகை வருது பாருங்க மேல, அந்த புகையால தானே இன்றைக்கு மாசுபடுது. அந்த புகையை அப்படியே போட்டு பைப் எடுத்துன்னு போயிட்டு எங்க நிலக்கரி எடுத்தீங்களோ அதே பொத்தல்ல போட்டு அங்கிட்டுமே விட்டுடுங்க, அங்கேயே கிடங்கும் அது காலத்துக்கும். இப்ப தொழிற்சாலைகள் எல்லாம் அப்படிதான் நிறைய கட்டுறாங்க ஃபாரின்ல. அவன் கட்டுறதில்ல, அவன் தொழிற்சாலை எல்லாம் நம்ம மாதிரி ஏழப்பட்ட நாட்டில் அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு, அவன் காரெல்லாம் இந்தியா சைனா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அவன் குடிக்கிற பெப்சியும் கொக்கோ கோலா நம்ம தண்ணி தான். சோ எல்லாமே இந்த ஏழை நாடுகள் இருக்கக்கூடிய அவங்கள மாசுபடுத்திட்டு வெளிநாட்டில் அவனுடைய வெதரை, அவனுடைய இயற்கை சூழலை சுத்தமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொருளாதாரம் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம அதுக்கு அடிமையாகிட்டோம். இந்த தினம் எப்பேற்பட்ட தொழிற்சாலையை நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த ஒரு தொழிற்சாலையை நம்ம மாத்தலாம். நான் சொன்ன மாதிரி புகை எடுத்துன்னு போயிட்டு எங்கிருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே எடுத்துமே விட்டுடுங்க, அது மேல போக வேண்டிய அவசியம் இல்லை, பூமிக்குள்ள போட்டு நம்ம அதை மூடிடலாம். நான் சொல்றது ஏறக்குறைய 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டருக்குள்ள அதுக்குன்னு சொல்லி 2 அடி 3 அடியில் எடுத்துட்டு போய் புகையை விட்டீங்கன்னா எல்லாமே செத்து போயிடும், மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியா, இன்னும் மோசம் அது. ஸோ அதனால 7 கிலோமீட்டருக்கு அடியில் எடுத்துன்னு போயிட்டு அதை விட்டுட்டீங்கன்னா அது காலத்துக்கும் அது அங்கே தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தீர்வுகளை நம்ம விஞ்ஞானம் மூலமா கண்டுணரலாம்.
ஐயா, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வரோம், இன்னும் கூட நிறைய பேச போறோம். இந்த பூமி வெப்பமடைதல், வெப்பமயமாதல் அப்படின்னு இப்ப சமீபத்தில் சொல்றாங்க, அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். இது ஏன் வருது அப்படின்னா என்ன?
வெரி குட். இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.